வணக்கம் மாணவர்களே, உவா குருகுலம் நிகழ்ச்சியினூடாக தரம் 7 வரலாறு பாடத்தை கற்பிக்கும் நான் ஆசிரியரான சுப்பிரமணியம் தர்மசீலன், அப்புத்தளை தமிழ் மத்திய கல்லூரி. இன்று நம்ம பார்க்க இருக்கிற பாடம் எமது கீர்த்திமிக்க அரசர்கள். இந்த பாடம் தரம் 6 எமது பண்டைய அரசர்கள் என்கிற பாடத்தில் காணப்பட்ட பண்டுகாவையன், தேவனம்பேதீசன், துட்டகைமுனு, வலகம்பா, வசபன், மகாசேனன், தாதுசேனன் போன்ற மன்னர்கள் பத்தி தரம் 6 கற்றுட்டு அதன் தொடர்ச்சியாக இதுல இருக்கு. இந்த பாடத்தில் உள்ள முக்கியமான விடயங்கள் அப்படிங்கும் போது, இளம்பகர்ண மற்றும் மௌரிய அரச வம்ச ஆட்சியாளர்கள்ட அனுராதபுரத்துல அதிக காலம் ஆட்சி புரிந்தது தொடர்பான இரு வம்சங்களுக்கு இடையிலான அரசியல் அதிகார போட்டி போன்ற விடயங்களையும், மானவர்ம அரச பரம்பரையும் இலங்கையின் முக்கியமான அரச வம்சம் ஒன்றாக கருதப்படுகிறது போன்ற விடயங்களையும், முதலாம் சேன மன்னனின் ஆட்சி காலத்தில் இலங்கையை எவ்வாறு காணப்பட்டது, இரண்டாம் சேன மன்னன் ஆட்சி காலம் எவ்வாறு காணப்பட்டது, அனுராதபுரத்தின் இறுதி காலத்தில் தென்னிந்திய ராசதானிகள் இலங்கை மீது செல்வாக்கு செலுத்தியது எவ்வாறு போன்ற விடயங்களையும், பொல்னர்வே ராஜ்யத்தை தோற்றுவித்த மன்னனான முதலாம் விஜயபாகு மன்னன் எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொண்டது பற்றியும், அவர் நாட்டை ஐக்கியப்படுத்திய விடயங்கள் மற்றும் முதலாம் பராக்கிரம மன்னனால் ஐக்கியப்படுத்தப்பட்டதொரு செழிப்பானதொரு இலங்கையை கட்டியெழுப்பிய விதம் பற்றியும், நிசங்கமல்ல மன்னன், முதலாம் பராக்கிரமாகும் மன்னன் அடுத்தடுத்து எவ்வாறான ஆட்சியாளர்களாக சிறந்த ஆட்சியாளர்கள் நிலவியார்கள் போன்ற விடயங்களையும் இந்த பாடத்துல நாம பார்க்க போறோம். இந்த பாடத்தை பார்க்கறதுக்கு முதல், இந்த எமது நாட்டில இலங்கையில காணப்பட்ட ராசதானி கட்டமைப்பு தொடர்பான அடிப்படையான விடயங்களை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளல் வேண்டும். இதன் அடிப்படையில இலங்கையில காணப்பட்ட ராசதானிகளான அனுராதபுரம், புலனறுவை, தம்பதனியா, யாப்பகுவ, குருநாகல், கம்பளை, கோட்டை, கண்டி ஆகிய ராஜதானிகள் பற்றி நம்ம இதுல பார்க்கலாம். இதுல இந்த ராஜதானிகளை இலகுவாக ஞாபகம் வைத்துக் கொள்றதுக்காக உங்களுக்கு இலகுவான ஒரு முறை ஒன்று சொல்லி தர போறேன். அதுக்கு ஞாபகம் வைத்துக் கொள்றதுக்காக ஒரு சின்ன வாக்கிய தொடர் உங்களுக்கு தரேன். அந்த பொல்லாத தடித்த யானை குட்டியை கடும் கோபத்துடன் கண்டேன். இந்த வாக்கிய திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த பொல்லாத தடித்த யானை குட்டியை கடும் கோபத்துடன் கண்டேன். அந்த அப்படிங்கிறது அனுராதபுரமாகவும், பொல்லாத என்பது புலனர்வையாகவும், தடித்த என்பது தம்பதினியாகவும், யானை அப்படிங்கிறது யாப்பகவாகவும், குட்டியை என்பது குருணாகலையும், கடும் அப்படிங்கிறது கம்பளையும், கோபத்துடன் அப்படிங்கிறது வந்து கோட்டை ராஜ்யத்தையும், கண்டேன் அப்படிங்கிறது கண்டி ராசதானியையும் குறிப்பதற்காக இதை நாங்க சொல்ல பயன்படுத்தியிருக்கோம். அதாவது அந்த பொல்லாத தடித்த யானை குட்டியை கடும் கோபத்துடன் கண்டேன். இப்ப நம்ம பாடத்துக்குள்ள போகலாம். இந்த பாடத்துல சொல்லப்படுற விஷயம் வந்து மானவர்ம மன்னண்ட ஆட்சிக்கு வருமுன்னரான அரசியல் நீங்கள் நீங்கள் தரம் 6 நீங்க படிச்ச பண்டுகாவையன், தேவனமேதீசன், துட்டையமுனு, வலகம்பா, வசபன், மகாசேனன், தாதுசேனன் போன்ற மன்னர்கள் வந்து அனுராதபுர ராஜதானியை கொண்டவர் காணப்பட்டிருக்காங்க. இந்த பாடத்துக்குள்ள உள்வாங்கப்படுறது அனுராதபுரம் போன்றவையும் இணைந்ததான ஒரு ராஜதானி கட்டமைப்புல எவ்வாறான ஆட்சி நடவடிக்கைகள் காணப்பட்டதுங்கிறத அந்த பாடத்துல சொல்ல வராங்க. இதுல மானவர்ம மன்னன் ஆட்சிக்கு வருமுன்னான அரசியல் நிலை அப்படிங்கும் போது, வசபன் இளம்பகர்ண வம்சத்தை சேர்ந்த ஆட்சியாளர், இளம்பகர்ண வம்சத்தின் சிறந்த ஆட்சியாளனாக சொல்லப்படுறவர் வசபன். இளம்பகர்ண வம்சத்தின் புகழ்மிக்க மன்னனாக சொல்லப்படுவர் முதலாம் கஜபாகு மன்னன். மேலதிக விடயமாக உங்களுக்கு இதை எடுத்துக்கொள்ளலாம். தாதுசேனன் மௌரிய வம்சத்தை சேர்ந்த ஆட்சியாளனாக காணப்படுறாரு. அனுராதபுர காலத்துல லம்பகர்ண மௌரிய அரச வம்சர்களிடையே காணப்பட்ட ஆட்சி தொடர்பான ஆதிக்கம் மற்றும் அரசியல் போட்டி மோதல்கள் காரணமாக மானவர்ம மன்னன் அரசனாவதுக்கு 50 முன்னரும், இளம்பகர்ண மௌரிய வம்சங்களுக்கிடையே அரசியல் மோதல்கள் ஏற்பட்டு காணப்பட்டிருக்கிறது வந்து தெல்ல தெளிவாக தெரியக்கூடிய ஒரு விஷயங்களாக காணப்படுது. இந்நாட்டு அரசியலில் தெளிவாக காணக்கூடிய இயல்புகளாகவும் காணப்படுது. உள்நாட்டில் காணப்பட்ட மோதல்கள் காரணமாக நாட்டில் நிலையான ஆட்சி ஒன்று நிலவவில்லை அப்படிங்கிறது விஷயமும், என்கிட்ட அனுராதபுர ராஜதானி அப்படிங்கும் போது வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு மிகவும் குறைவாக காணப்பட்டிருக்கு, உள்நாட்டின் சதி கலகம் சிறந்த ஆட்சியாளர்கள் இன்மை போன்ற பிரச்சனைகளாலையும், உள்நாட்டில் காணப்பட்ட பிரச்சனைகளின் காரணமாகவும் இந்த மோதல்கள் காணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. போர் காரணமாக நாட்டின் செல்வம் பெருமளவில் அழிவுற்றமை, ஆட்சி அதிகாரத்தை பெரும் பொருட்டு இளம்பகர்ண மௌரிய வம்ச தலைவர்கள் தென்னிந்திய படையை இங்கு வரவழைத்தமை, அதன் காரணமாக தென்னிந்தியா ஆக்கிரமிப்பு காணப்பட்டிருக்கு. அரசியல் மோதல்கள் காரணமாகவும் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியுற்றமை, ஒரு நாட்டின் முதுகெலும்பாக சொல்லப்படுகிறது பொருளாதாரம், அந்த பொருளாதாரம் வீழ்ச்சியுற்ற காரணத்தினாலையும் இலங்கையில இவ்வாறான ஒரு மானர்ம மன்னன் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னரான ஒரு அரசியல் நிலை காணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மானவர்ம மன்னன் ஆட்சி கால பகுதியானது கிறிஸ்துக்கு பின் 684 தொடக்கம் 718 வரையான காலப்பகுதி, அதாவது அனுராதபுர ராஜதானிக்குரிய காலப்பகுதின்னு சொல்லலாம். இந்த மானவர்ம மன்னன் இரண்டாம் காசியப்ப மன்னன் மகனாகவும், இரண்டாம் காசியப்ப மன்னன் கிறிஸ்துக்கு பின் 650 ஆண்டளவில் ஆட்சிக்கு வந்து 9 ஆண்டுகள் மட்டும்தான் ஆட்சி செய்தார். ஒரு நோயின் காரணமாக அவர் மரணம் அடைகிறாரு. இதன் காரணமாக மானவர்ம மன்னன் சிறுவனாக காணப்படுறாரு. இரண்டாம் காசியப்ப மன்னனின் மரணத்துக்கு பிறகு ஒரு அரசியல்ல ஒரு ஆட்சியை பெறும் போட்டு ஒரு மோதல் ஒன்று ஏற்பட்டிருக்கு. எந்த மோதல்களில் ஈடுபடாத மானவர்ம மன்னன் சிறங்கட பாதுகாப்பாக வாழ்றார் அப்படிங்கிற ஒரு விஷயமும், அவ்வேளையில ஆட்சியாளனாக இரண்டாம் தடோபதீசன் மானவர்ம மன்னனை தேடி கொண்டிருந்ததால மானவர்ம மன்னன் பாதுகாப்பு தேடி இந்தியாவை நோக்கி போயிருக்காரு. இந்தியாவில் பல்லவ அரசுக்கு தப்பி சென்றவர் வந்து முதலாம் நரசிங்கவர்மன் என்ற பல்லவ மன்னனுக்கு விசுவாசியாக காணப்பட்டிருக்காரு. இந்த மானவர்ம மன்னன் வந்து பல்லவ அரசனின் போர்களில் உதவியதால் மானவர்மன் மீது பல்லவ மன்னன் நல்லெண்ணம் காணப்பட்டிருக்கு. இதனை நன்றி கடனை செலுத்தும் பொருட்டு இலங்கைக்கு சென்று ஆட்சியை கைப்பற்ற உதவி செஞ்சிருக்கிறாரு இந்த முதலாம் நரசிங்கவர்மன் என்ற பல்லவ மன்னன். ஆனால் இங்க இலங்கைக்கு வந்து இரண்டாவது தடாபதீசனுக்கு எதிராக போர் தொடுத்தாலும் இந்தியாவிலிருந்து பல்லவ மன்னன் வந்து நோயுற்றதால் உதவிக்கு வந்த படை வந்து இந்தியாவுக்கு திரும்பி போயிடுச்சு. இந்த போரை இடையில் நிறுத்திவிட்டு பாதுகாப்பு கோரி மானவர்மன் மீண்டும் இந்தியாவுக்கு போறாரு. முதலாம் நரசிங்க மன்னன் உதவி செய்கிறார் படை ஒன்று அனுப்பி, அதன் மூலமாக இரண்டாம் தடோபதீசனுக்கு எதிராக மானவர்ம மன்னன் போரில் ஈடுபடுறாரு. இருந்தாலும் அவர் நோயுற்றதன் காரணமாக படை திரும்பி செல்லுது. இதன் விளைவாக மீண்டும் அவர் இந்தியாவுக்கு திரும்ப வேண்டிய ஒரு நிலை காணப்படுது. மீண்டும் இந்தியா சென்ற மானவர்மன் தனது குறிக்கோளை நிறைவேற்ற உதவி படை ஒன்றை பெறும் பொருட்டு 20 ஆண்டுகள் வந்து பல்லவ மன்னனுக்கு கீழே ஒரு பணி புரிஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறதும், அக்காலத்தில் பல்லவ மன்னனாக இருந்த இரண்டாம் நரசிங்கவர்மன் மீண்டும் படையை கொடுத்திருக்காரு. இந்த படையுடன் வந்த மானவர்மன் இந்த நாட்டின் ஆட்சியாளனாக இருந்த ஹத்த தாட மன்னனை தோற்கடித்து கிறிஸ்துக்கு பின் 684 ஆட்சியை கைப்பற்றிருக்கிறாரு. மானவர்மன் அரசனானது வந்து நாட்டின் வரலாற்றில் ஒரு முக்கிய நிகழ்வாகவும் குறிக்கோளுடனும் பொறுமையுடனும் செயற்பட்டு தன் நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டது வந்து அவருடைய வாழ்விலிருந்து பெறக்கூடிய ஒரு முன்மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கிறது. மாணவர்களே, இந்த மானவர்மன் அரசனாவதற்கு முன்னர் 50 ஆண்டுகள் வரை இந்நாட்டில் உள்நாட்டு பூசல்கள் காணப்பட்டிருக்கு, அரசியல் பொருளாதாரம் சீர்குலைந்து காணப்பட்டிருக்கு, 20 ஆண்டுகளுக்கு மேலாக பல்லவ அரசில் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதால மானவர்ம மன்னன் நடுத்தர வயதுல தான் அரசாட்சியை பெற முடிஞ்சு 35 ஆண்டுகள் ஒரு ஆட்சி செய்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. நாட்டில நிலையான ஒரு ஆட்சி ஏற்படுத்திய மன்னனாகவும் இவர் சொல்லப்படுகிறாரு. மரபு ரீதியான நிர்வாக முறை இவருடைய ஆட்சியில காணப்பட்டதாகவும், அரச உரிமை தொடர்பான மரபு முறை ஆரம்பமானதாகவும், மானவர்ம மன்னனின் ஆட்சிக்கு பின்னர் அனுராதபுர காலத்தின் இறுதி வரை 300 ஆண்டுகள் வரைக்கும் இவங்களுடைய மானவர்ம அரச பரம்பரை காணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல இந்த மானவர்ம அரச பரம்பரையில வந்த முதலாவது மன்னனாக சொல்லப்படுற மானவர்ம மன்னனுக்கு அடுத்து வந்தவர் முதலாம் சேனன், மானவர்ம வம்சத்தை சேர்ந்த இரண்டாம் தப்புள்ள மன்னனின் மகனாக காணப்படுறாரு. அப்ப இரண்டாம் தப்புள்ள மன்னன் வந்து அவருடைய மகனான முதலாம் சேனனை மன்னனாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து 16 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருக்காரு. அவருக்கு பிறகு வந்து அவருடைய மகனான முதலாம் சேனன் 9 அக்கபோதி ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு. அவரது மகனானது அவனது ஆட்சி காலம் 3 வருடங்களாகவும், அவனுக்கு பின்னர் அவனது சகோதரர்களான முதலாம் சேனன் கிறிஸ்துக்கு பின் 833 தொடக்கம் 835 வரைக்கும் இவர் ஆட்சி செஞ்சிருக்கிறாரு. இவருடைய ஆட்சி காலம் 20 வருடங்கள். இவரது ஆட்சி காலத்துல இலங்கையில வந்து பாண்டியரால ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு தென்னிந்திய ஆக்கிரமிப்பு ஒன்று காணப்பட்டிருக்கு. தென்னிந்தியாவில் பாண்டியரின் ஆதிக்கம் மேலோங்கி காணப்பட்டிருந்துச்சு. ஸ்ரீமார ஸ்ரீ வல்லப மன்னன் வந்து என்ன செய்யறான்னு கேட்டா, பாண்டிய மன்னன் பெரும் படையுடன் இலங்கையை ஆக்கிரமித்த போது முதலாம் சேனனின் படை வந்து தோல்வியடைந்தது. சிங்கள மன்னருக்காக யுத்தகலத்துக்கு சென்ற மன்னனின் சகோதரனான மகிந்தனும் இளவரசனான காசியப்பனும் இந்த போர்ல இறந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம் இதுல சொல்லப்படுகிறது. தனது படை தோல்வியை தழுவியதும் முதலாம் சேனன் பாதுகாப்பு கருதி மலையரட்டைன்னு சொல்லப்படுற கண்டிராட்சியம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கண்டி ராஜதானிக்கு வழங்கப்படுறது மலையரட்டை அப்படிங்கிற ஒரு பேர் ஒன்று இருக்கிறது. அந்த கண்டி ராஜதானிக்கு தப்பி பாதுகாப்பு தேடி போயிருக்காரு. அனுராதபுர நகரில் நுழைந்த பாண்டிய படை வந்து அந்த நகரை வந்து முற்றிலும் சூறையாடி இருக்கிறதாம். பின்னர் பாண்டிய மன்னனுக்கும் முதலாம் சேன மன்னனுக்கும் இடையே சமாதான உடன்படிக்கை ஒன்று செய்ததன் விளைவாக பாண்டியர்கள் சேன மன்னனுக்கு மீண்டும் அரசை ஒப்படைத்து விட்டு இந்தியா சபை சென்றிருக்காங்க. இந்த ஆக்கிரமிப்பின் நோக்கம் நாட்டை கைப்பற்றுவதை விட பெருமதியான செல்வங்களை கொள்ளையடிப்பது, அதான் நான் சூறையாடுதல் அப்படிங்கிற ஒரு வாக்கியம் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. தலைநகருக்கு மீண்ட முதலாம் சேன மன்னன் ஆக்கிரமிப்பாளர்களால் சிதைவுற்ற பிரதேசங்களை மீண்டும் நன்னிலைக்கு கொண்டு வர முயன்றான். இவை தவிர ரிட்டிகள ஆறாமை, ஜேத்தவனராம, அபயகிரி ஆகிய விகாரைகளுக்கு அருகில் புதிய கட்டிடங்கள் பலவற்றையும் அமைச்சிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. மன்னனின் சகோதரர்கள் இருவர் பாண்டிய மன்னன் போர்ல, அதாவது மகிந்தனும் இளவரசனான காசியப்பனும் இறந்து போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுல சொல்லப்பட்டுச்சு. எனினும் இளவரசன் உதயன் அப்படிங்கிறவர் வந்து குறுகிய காலத்தில் நோயில இருந்திருக்கிறாரு. இதனால் மேற்குறிப்பிட்ட போரில் இறந்து போன காசியப்பனின் மூத்த சகோ புதல்வனாகிய சேனன் இளவரசன் யுவராஜாவாக நியமிக்கப்பட்டு உருகுணை பிரதேசத்தின் ஆட்சி அதிகாரத்தை, இப்ப உருகுணை பிரதேசம் அப்படிங்கிறது வந்து ஹமாந்தோட்டை மாவட்டத்தில் திஸ்ஸ மகாராம அல்லது மாகம என்கிற பிரதேசத்தை குறிக்கிறது. இது வந்து தேவநம்பி திச மன்னன் நான் தரம் ஆறுல நான் உங்களுக்கு பாடம் படிப்பிக்கும் போதும் இதை நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது மகாநாக மன்னன் அரச பரம்பரையில தேவநம்பி திச மன்னன் மௌரிய அரச பரம்பரை என்ற தோற்றத்தின் உருவாக்கப்பட்டிருக்க இந்த உருகுணை ராஜ்யம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது இரண்டாம் சேன மன்னன் கிறிஸ்துக்கு பின் 853 தொடக்கம் 887 வரையான காலப்பகுதியில காணப்பட்டிருக்கு. முதலாம் சேனன் மன்னனின் சகோதரனையா வந்து பாண்டிய ஆக்கிரமின் போது உயிரிழந்த காசியப்ப இளவரசன் ஒருத்தரை பத்தி நான் சொல்லியிருந்தேன். அந்த காசியப்ப இளவரச மன்னன்ட மகனாக அவர் சொல்லப்படுறாரு. முதலாம் சேனனின் மரணத்தின் பின் யுவராஜனாக இருந்த இரண்டாம் சேனன் மன்னனாக முடிசூடி கொள்றாரு. இவருடைய ஆட்சி காலம் வந்து 35 வருடங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவருடைய ஆட்சி காலத்துல சமாதானம் நிலவிற்காம். அரசியல் ரீதியான அமைதியான சூழ்நிலையின் காரணமாக நாட்டில் பழைய செழிப்பான நிலை மீண்டும் ஏற்படுத்துறதுக்கும் பொருளாதார புத்த சாசன துறையில் பாரிய பணிகளை ஆற்றவும் மன்னன் இரண்டாம் சேனனுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் மானர்வ மன்னன் முதலாவது வினா உங்களுக்கு வழங்குறோம். மானர்வ மன்னன் ஆட்சிக்கு வரும் முன்னர் காணப்பட்ட அரசியல் நிலையை குறிப்பிடுக. என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கும் வாட்ஸ்அப் இலக்கத்துக்கும் நீங்க தொடர்பு கொள்ளலாம். 0777-5850-537 அல்லது 0775-87-480 ஆகிய இரண்டு இலக்கங்களினூடாக உங்களுடைய வினாக்களுக்கான விடைகளை நீங்க அனுப்பி வைக்கலாம். உங்களுக்கு மேலதிக தகவல் தொடர்பான விடயங்களையும் நான் உங்களுக்கு இதன் மூலமாக வழங்கக்கூடியதாக இருக்கும். இந்த பிறகு செழிப்பான யுகத்தை ஒன்று உருவாக்கியிருக்கிறார் இரண்டாம் சேரன் படிச்சோம். அப்ப நம்ம முதல்ல ஆரம்ப வளர்ச்சி முறை பார்த்தோம். அதன் பிறகு மாணவ மன்னன் அரச பரம்பரை இவ்வாறு தோற்றம் பெற்றதுன்னு பார்த்தோம். அதன் பிறகு முதலாம் சேன மன்னனை பத்தி பார்த்திருக்கிறோம். இரண்டாம் சேன மன்னனை பத்தி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுல முதலாம் சேனன் காலத்துல பகைவர்கள ஆக்கிரமிப்பு, அதாவது பாண்டிய மன்னன் ஸ்ரீவார ஸ்ரீ வல்லப மன்னன் ஆக்கிரமிப்பினால சேதமுற்ற நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை ஒன்று இரண்டாம் சேன மன்னனுக்கு காணப்பட்டிருக்கு. அதை நிறைவேற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். புத்த சாசனத்துக்காக ஆற்றிய பணிகளுக்கு மேலதிகமாக மிகுந்தலையில் வைத்திய மனையை தாபிச்சிருக்கிறாரு இரண்டாம் சேன மன்னன். மற்றும் மகாவலி கங்கையில் மணிமேகலா அணை அல்லது மினிப்பே எனும் அணைக்கட்டை புனரமைப்பு செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. மின்னேரியா குலத்தில் மதகு ஒன்றை கட்டியமை என்பன இரண்டாம் சேன மன்னன் மக்களுக்கு ஆற்றிய பணிகளுக்காக சிறந்த உதாரணம். அப்ப மின்னேரியா குலத்தை கட்டி வைத்த மன்னன் மகாசேன மன்னன் நம்ம படிச்சிருக்கிறோம் ஏற்கனவே. ஆகவே அதுக்கு ஒரு மதகு ஒன்று அமைச்சதாகவும் பத்தி இவருடைய இதன் தொடர்பான மிகுந்தலையில காணப்பட்ட வைத்தியசாலையின் இடிபாடுகளை நீங்கள் புத்தக பாட புத்தகத்தில் நீங்க பார்த்துக்கொள்ளலாம். இரண்டாம் சேனன் பாண்டிய ராஜ்யத்தை வந்து ஆக்கிரமிக்கிறார். ஏற்கனவே பாண்டிய ராஜ்யம் வந்து இலங்கையை ஆக்கிரமிச்சிருக்கு. அதுக்கு எதிரான ஒரு செயற்பாடாக அவர் என்ன செய்றாரு, இரண்டாம் சேனன் பாண்டிய ராஜ்யத்தை ஆக்கிரமித்தது அரசாட்சி காலத்துல முக்கிய நிகழ்வாக சொல்லப்படுகிறதாம். முதலாம் சேனன் காலத்துல பாண்டியரின் நாட்டை ஆக்கிரமித்து சொத்துக்களை எல்லாம் சூறையாடிட்டு போனாங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இதனால் ஏற்பட்ட அபகீர்த்தியை போக்கி பாண்டியர் அபகீர்த்தி சென்ற சொத்துக்களை மீண்டும் இந்நாட்டுக்கு கொண்டு வந்த வர மன்னன் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்தான். பாண்டிய இளவரசனாகிய இரண்டாம் வரகுணவர்மன் வந்து பாண்டிய சிம்மாசன உரிமை போராட்டத்தில் தனக்கு உதவும்படி இரண்டாம் சேன மன்னன் கேட்கிறாரு. இந்த அவனது உதவியோடு பாண்டிய நாட்டை ஆக்கிரமிப்பதற்கு இரண்டாம் சேனனுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. தனது திறமையான தளபதியாகிய குட்டக என்னும் தளபதியின் தலைமையில் பலம் வாய்ந்த படையொன்றை பாண்டிய நாட்டை ஆக்கிரமிப்பதற்காக அனுப்பியிருக்கிறாராம். பாண்டிய படைகளுக்கும் இலங்கை படைகளுக்கும் இடையே ஏற்பட்ட போரில் பாண்டிய படைகள் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. பாண்டியரின் தலைநகராகிய மதுரையை சுற்றி வளைத்து நடத்திய தாக்குதல்ல ஸ்ரீமார ஸ்ரீவல்லபன் மன்னன், ஏற்கனவே முதலாம் சேன மன்னன் காலத்துல இலங்கை ஆக்கிரமித்த மன்னன் வந்து மரணம் அடைகிறாரு. அதன் பின் வரகுணவர்மன் இலங்கை படையினால் பாண்டிய நாட்டின் சிம்மாசனத்துக்கு நியமிக்க சிறந்த ஒரு படை ஒன்று இலங்கையில காணப்பட்டிருக்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக நம்ம சொல்லலாம். இதன் போது பாண்டியன் இலங்கையில் இருந்த அபகரித்து சென்ற பொருட்கள் மாத்திரமல்லாது பாண்டியனின் சொத்துக்களையும் எடுத்துக்கொண்டு இலங்கை படையினர் வெற்றியோடு நாடு திரும்பினதாகவும் இரண்டாம் சேனன் பெற்ற இந்த வெற்றி குறித்து நாட்டின் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அனுராதபுர பிரதேசத்தில் அமைந்துள்ள இரி பின்னியாவ எனுமிடத்தில் கிடைத்த கல்வெட்டில் குட்டா செனவீரா தாரணன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பாண்டிய ஆக்கிரமிப்பை நடத்திய குட்டக தளபதியை இது குறிக்கும் என்பது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு இது சொல்லியிருக்காங்க. இது தொடர்பான ஆதாரம் ஒன்று இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு இரண்டாம் சேன மன்னனுடைய காலத்துல. அதுக்கடுத்து இந்த பாடத்துல உள்ள மூன்றாவது தலைப்பான அரசாட்சி அமைப்பு முறை, அதாவது ஒரு ஆட்சி முறை, இப்ப இலங்கையில காணப்படுகிற ஆட்சி முறை ஒற்றை ஆட்சி முறை, மத்திய அரசு கீழ நிர்வாக அலகுகள் அதிகாரங்கள் பன்முகப்படுத்தப்பட்ட ஒரு அதிகாரமாக காணப்படுகிறது. அதாவது மன்னனுக்கும் மன்னனும் மன்னனுக்கு உதவும் அதிகாரிகள் குழுவும் நாடு முழுவதும் தமது அதிகாரத்துக்கு கட்டுப்படும் விதத்தில் உருவாக்கப்படுகின்ற ஆட்சி முறை வந்து மத்திய ஆட்சி முறை அப்படின்னு சொல்றாங்க. மன்னன் மத்திய ஆட்சியின் தலைவராக செயற்படுறாராம். மன்னன் ஒருவனுக்கு பின் அடுத்த மன்னன் அரசாட்சிக்கு வந்தது அரசுரிமைக்குமைய பாரம்பரிய முறையில் ஆகும். பாரம்பரிய முறையில் இவருக்கு அடுத்து இவருடைய பரம்பரை தான் தோற்றம் பெறும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அனுராதபுர காலத்தில் பெரும்பாலும் கடமைப்பிடிக்க வந்த அரச முறை அரசுரிமை வந்து இரண்டு முறையில காணப்படுது. ஒன்னாவது தந்தைக்கு பின் மகன், உதாரணம் பண்டுகாவை மன்னனுக்கு பின் அவருடைய மகனான மூத்த சிவன் அல்லது மூட சிவன் ஆட்சிக்கு வராரு, அதுக்கு பிறகு அவருடைய மன்னனான தேவநம்பிதீசன் வராரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதுல சொல்லப்படுகிறது. இரண்டாவது மூத்த சகோதரனுக்கு பின் இளைய சகோதரன் அரசுரிமை பெறல், துட்டகை முனு மன்னனுக்கு பின் அவரின் சகோதரனாகிய சத்தாதீசன் ஆட்சி உரிமையை பெறல் போன்ற விடயங்கள் இதுக்குள்ள சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அடுத்து பார்க்க போறது எதிர்கால ஆட்சி உரிமை உள்ள இளவரசர்களுக்கு பிள்ளை பருவத்திலே உயர்ந்த கல்வி பெற்றுக் கொடுப்பதில் மன்னர்கள் வந்து அதிக அக்கறை செலுத்திருக்காங்க. மாணவர்களாக நீங்களும் சிறந்த கல்வியை பெறும் பொருட்டு சிறந்த ஒரு வாழ்க்கை முறையை நீங்க ஏற்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே சிறந்த கல்வியை முற்காலத்தில் மன்னர்கள் வழங்கியிருக்காங்க. மொழி அறிவு மற்றும் ஆவணங்கள் குறித்த பாரம்பரிய கல்வியை அதிகமாக பௌத்த பிக்குகளே வழங்கியிருக்கிறாங்களாம். ஆட்சியாளர் ஒருவருக்கு அக்காலத்தில் அவசியமான வில்வித்தை வாட்பொருள், நீங்க படங்கள்லாம் பார்த்து அந்த படங்கள்ல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, மன்னர்கள்லாம் வந்து இப்படித்தான் தோற்றம் பெறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். வில்வித்தை வாட்போர் என்பவற்றுக்கு அவ்வளவு துறை நிபுணர்களின் கீழ் பயிற்சி வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. புதிய மன்னர் ஒருவர் அரசுரிமை பெற்ற பின்னர் பட்டாபிஷேகம் செய்வது வழக்கமாக இருந்திருக்கிறார். பட்டாபிஷேகம் என்பது மன்னன் தனது பொறுப்புகளை சட்ட ரீதியாக பொறுப்பெடுக்கும் ஒரு சந்தர்ப்பமாகவும் சொல்லப்பட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம், அதாவது மௌரிய வம்சத்தின்ட பஞ்ச வஸ்துக்களை கொண்டு முடிசூடி கொண்ட மன்னனாக தேவநம்பிதீச மன்னன் தோற்றம் பெறார் அப்படிங்கிறதும், அதாவது பட்டாபிஷேகம் என்பது சட்ட ரீதியான ஒரு செயற்பாடாக இதுல சொல்லப்படுகிறது. நாட்டில மத்திய ஆட்சியின் உயர் நிர்வாகி மன்னன் என்பதால் அவருக்கே உரித்தான கடமைகள் பல காணப்படுதான். ஒரு மன்னர் அப்படின்னா மன்னர் ஒருத்தர் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி மாணவர்களுக்கு சொன்னா, அப்ப அந்த கேள்விக்கான விட எவ்வாறு இருக்கணும் அப்படின்னா, நாட்டில் சட்டத்தையும் அமைதியையும் பேணணும், உள்நாட்டு வெளிநாட்டு பகைவர்களின் தொல்லைகளிலிருந்து நாட்டை பாதுகாக்கணும், மத்திய ஆட்சிக்கும் பிரதேச நிர்வாகத்திற்கும் உரிய அதிகாரிகளை நியமிக்கணும். நாட்டின் பொருளாதார நடவடிக்கைகளை மேம்படுத்தல் மற்றும் வரி விதித்தல், நீதிசார் நடவடிக்கைகளை மேற்கொள்ளல் போன்ற விஷயங்களையும் இவர் மேற்கொள்ளணும். அது தவிர மேலதிக விடயங்கள் சொல்லலாம். இரண்டாவது வினா உங்களுக்கு நான் வழங்குறேன். ஒரு மன்னன் வந்து எப்படி இருக்கணும், அதாவது ஒரு நாட்டின் மன்னனுக்கு உரித்தான கடமைகளை குறிப்பிடுக. இந்த கேள்விக்கான வினாக்களுக்கான விடைகளை 77 58 50 537 அல்லது 77 75 57 480 போன்ற இலக்கங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம். பார்த்துக்கொண்டிருக்கிறது வந்து அரசாட்சி அமைப்பு பிணையில மத்திய ஆட்சி நிர்வாகம் பத்தி பாத்துக்கிட்டு இருக்கோம். இதுல நான் முதலாவது உங்களுக்கு கேள்வி ஒன்று கொடுத்திருந்தேன், ஒரு மன்னருக்குரிய கடமைகள் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். அரசாட்சி நடவடிக்கையின் போது மன்னனுக்கு உதவும் அதிகாரிகள் பலர் வந்து இருந்தாங்க. அவங்களை வந்து யுவராஜன், அதாவது எதிர்கால அரசனாகும் உரிமை பெற்றவன் அப்படிங்கிறதும், சேனாதிபதி, பொருளாளர், ஆவணப்படுத்துபவர், அதாவது ஆவண நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான பிரதானி போன்ற விஷயங்களுக்கு. இதுன்ற தொடர்ச்சி வந்து தரம் 10 உங்களுக்கு இருக்கிறது. பண்டைய சமூகம் அல்லது இலங்கையின் அரசியல் அதிகார வளர்ச்சி ரெண்டு பாடத்திலையும் அதுக்கான மேலதிக விடயங்கள் இருக்கு தரம் 10. ஆகவே இது ஒரு பேசிக் விஷயமாக இது சொல்லப்படுது, அடிப்படை விஷயமாக இது காணப்படுது. மன்னனுக்கு உதவும் இத்தகைய அதிகாரிகளை கொண்ட அரச சபை ஒன்று காணப்பட்டிருக்கு. அரசன்னா அரச சபையில தான் இருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுல சொல்லப்படுது. நாட்டின் முக்கிய பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாட அரசனின் தலைமையில அரச சபை கூடுமாம். அனுராதபுர காலத்தில் சில கல்வெட்டுகளில் அதகவரு என்னும் அதிகாரிகள் குறித்து குறிப்பிடப்பட்டிருக்காம். இது வந்து சமஸ்கிருத மொழியில பணிப்பாளர் என்ற பதவிக்கு சமமானதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஷ அதக அப்படிங்கிறது குதிரை பரிபாலகர் அல்லது குதிரைகள் குறித்த விடயங்களுக்கான பிரதானி அப்படின்னு சொல்றாங்க. அதி அதக அப்படிங்கிறது வந்து யானை பரிபாலகர், யானைகள் குறித்த விடயங்களுக்கான பிரதானி அப்படின்னு சொல்றாங்க. மற்றது இது தொடர்பான வரிமுறைகள் போன்ற விடயங்கள் தரம் 10 தான் மேலதிக விதயமாக காணப்படுது. மேலே குறிப்பிட்ட உதாரணங்களில் உள்ள அத்தக அத்தக ஆகிய அதிகாரிகள் அவ்வளவு நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான பிரதானிகள்னும் சொல்லலாம். மானவர்மன் ஆட்சிக்கு வருவதற்கு முன் நாட்டின் உள்நாட்டு மோதல்கள் இடம்பெற்ற வேளையில் பாரம்பரிய அரச உரிமையை கவனத்திற்கொள்ளாது சில ஆட்சி அதிகாரத்தை பெற்றிருக்காங்களாம். இந்த மானவர்ம அரச வம்சம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காலத்துல பண்டைய அரசுரிமை முறை மீண்டும் வளமை போல நடைமுறைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதன் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த காலத்தில் சில அரசர்கள் தமது கல்வெட்டின் மீது தாம் ஏப்பா, ஆதிபாத, மாப்பா, மகாதிபாத ஆகிய பதவிகளை வகித்து வரிசை கிரமப்படி மன்னனாக வந்ததை குறிப்பிட்டிருக்காங்களாம். ஏப்பா மாப்பா போன்ற உயர் பதவிகளுக்கு அரச குடும்ப இளவரசர்கள் அதாவது யுவராஜர்களை நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதனால் அந்த பதவிகளை வகித்து எதிர்கால அரசாட்சிக்கு தேவையான பயிற்சிகளை உரிய முறையில பெற்றுக்கொள்ளலாம். ஒரு விடயத்தை செய்யறது வந்து அது தொடர்பான ஆரம்ப அறிவுன்னு கட்டாயம் தேவை. அது மாதிரி ஒரு நாட்டை நிர்வகிக்கிறேன்னா அந்த நாடு தொடர்பான முக்கியமான அறிமுகம் ஒண்ணு தேவை. ஆகவே முற்காலத்துல என்ன செஞ்சிருக்காங்க, அரசாட்சிக்கு முதல்ல அதுக்கு தேவையான பயிற்சிகளை வழங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மேலதிக விடயமும் இந்த பாடத்தின் மூலமாக சொல்லப்படுகிறது. நம்ம மத்திய ஆட்சியில இப்படிதான் காணப்படுச்சு அப்படின்னு பாத்திருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போறது பிரதேச ஆட்சி. அனுராதபுர காலத்துல அரசு முறையாக அமைக்கப்பட்ட நிர்வாக அலகுகளாக பிரிக்கப்பட்டிருந்துச்சு. மன்னனின் தலைமையில் நடாத்தப்பட்ட ஆட்சிக்கு மேலே மேலதிகமாக அந்தந்த பிரதேசங்களுக்கு பொறுப்பான அதிகாரிகளின் மூலமும் பிரதேச ஆட்சி காணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அனுராதபுரத்தை சூழ உள்ள பிரதேசங்களான வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு என திசைகளுக்கு ஏற்ப பிரிக்கப்பட்டிருக்காம். இதற்கு மேல அதிகமாக ரட அல்லது ரத்த என அழைக்கப்பட்ட ஆட்சி பகுதிகளும் காணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அதிகாரிகளை அந்த நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொண்ட அதிகாரிகளை ரட்லது, ரட்டலத்தன் போன்ற பெயர்களால அழைக்கப்பட்டிருக்காங்க. தலைநகரில் இருந்து தொலைவில் அமைந்திருந்த பிரதேசங்களான மலையரட்டை, மாயரட்டை, உருவனரட்டை என்பன வெவ்வேறு ஆட்சி அதிகாரியின் கீழே நிர்வகிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. மிகச்சிறிய நிர்வாக அலகு கிராமம், அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனுராதபுர யுகத்தின் ஆரம்ப காலத்தில் கிராமத்தை நிர்வகித்த பிரிவினர் வந்து கமிக கிராம தலைவன குறிப்பிட பயன்படுத்தப்பட்ட சொல் கமிக. இது தரம் பத்துல இலங்கையின் அரசியல் அதிகார வளர்ச்சிங்கிற பாடத்துல காணப்படுது. அனுராதபுர காலத்தின் யுகத்தின் பின்னர் வந்து கிராமத்தை நிர்வகித்தோர் வந்து கம்லத்தன் என அழைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு மேலதிகப்படைய முன்னு உங்களுக்கு சொல்றாங்க. அது இல்லாம பிரதேச ஆட்சி அப்படிங்கும் போது பிரதேச நிர்வாகம் வசப மன்னண்ட ஆட்சி காலத்துல பிரதேச ஆட்சி காணப்பட்டதாக அவருடைய காலத்துல காணப்பட்ட வள்ளிபுர பொற்சாசனம்ங்கிற சாசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. யாழ்ப்பாணத்தை நிர்வகித்த ரிஷிகிரிங்கிற அமைச்சர் பிரியங்க திச எனும் விகாரை கட்டியதாகவும் சொல்லப்படுகிறது. அப்ப யாழ்ப்பாண குடாநாடு நாகதீபுங்கிற பெயர்ல அதுல காணப்பட்டிருக்கதாக சொல்லப்படுது. இது மேலதிக விடயமாக நீங்க காட்டி எழுதலாம். அடுத்து நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து அரச கொள்கையும் சமூக நலன்புரி நடவடிக்கைகளும். ஒரு அரசு காணப்படுச்சுன்னா அந்த அரசுக்குன்னு ஒரு கொள்கை காணப்படும், சமூகத்துக்கு காணப்படுகின்ற நலன்புரி நடவடிக்கைகள் எல்லாம் காணப்படும். அனுராதபுரத்துல வந்து அரச கொள்கையை செயற்படுத்தும் போது குறிப்பிட்ட சில விடயங்கள் குறித்து மன்னர்கள் வந்து விசேட கவனம் செலுத்திருப்பாங்க. ஒரு மன்னரா இருந்தா அந்த நாட்டை பத்தி முக்கியமான விடயங்கள்ல கவனம் செலுத்துவார் அப்படின்னு சொல்லலாம். நாட்டின் பாதுகாப்பை திட்டமிடல், சட்டத்தையும் சமாதானத்தையும் பேணுதல், பொருளாதார மேம்பாட்டை உருவாக்குதல், புத்த சாசன முன்னேற்றத்திற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளல். அதாவது பௌத்த நாடு என அழைக்கப்படுற இலங்கையில வந்து புத்த சாசனம் உருவாக்கப்பட்டது தேவ நம்பி திச மன்னனுடைய காலத்துல கிறிஸ்துக்கு முன் 3ஆம் நூற்றாண்டுல மகிந்த தேரரின் வருகையுடன் இலங்கையில பௌத்த சமயம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஏன்னா இலங்கையில அதுக்கு மேல ஒரு கட்டுக்கோப்பான ஒரு சமயம் ஒன்னு காணப்படாதன் காரணமாக இந்த புத்த சாசனத்துக்கு மேலதிகமாக மன்னரின் அனுசரணையும் வழங்கப்பட்டது. அப்படிங்கறதுனால புத்த சாசனத்தை முன்னிலைப்படுத்தியதாக ஒரு ஆட்சி முறை ஒன்னு இலங்கையில தோற்றம் பெற்றிருக்கிறது. இந்த மானரும மன்னண்ட வம்சம் ஆட்சியில இருக்கும் காலத்துல அடிப்படை கொள்கைகளை அப்படியே நடைமுறைப்படுத்தியத வந்து காணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அதாவது நாட்டின் பாதுகாப்பை திட்டமிடல், இப்ப நம்ம பார்த்தோம் அரச கொள்கையில முதலாவது விஷயமாக நாட்டின் பாதுகாப்பு. இத நாட்டை பாதுகாக்கும் போது மன்னன் சேனாதிபதி படையினர், இப்ப இலங்கையிலே பார்த்து கொண்டால் சனாதிபதிக்கு அடுத்து முப்படைகள் காணப்படுது. முப்படைகள் அதாவது ராணுவம், போலீஸ் அதிகாரங்கள் மற்றும் விமானப்படை காணப்படுது. மற்றது கடற்படை, அதாவது ஒரு நாட்டின் பாதுகாப்பு மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லப்படுகிறது. இதன் மற்றும் பிரதேச ஆட்சியாளர்கள் மன்னனுக்கு உதவி இருக்கிறாங்க. அந்தந்த பிரதேசங்களை காணப்பட்டவங்க அனுராதபுர காலத்துல முன்னரை பகுதியில படைகளான யானைப்படை, குதிரை, தேர்ப்படை மற்றும் காலாட்படை என நான்கு வகை சேனைகள் காணப்பட்டிருக்கு. சேனைகள் சொல்றது வந்து படைகளை தான் குறிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மானவர்ம வம்சத்தில ஆட்சியில மன்னனுக்கு பலம் வாய்ந்த படை ஒண்ணு காணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதோடு தென்னிந்திய படை வீரர்களை கொண்ட சம்பளம் பெற்ற வேலைக்கார படைன்னு சொல்லுவாங்க. இதை வந்து ராணுவ குழு ஒன்றும் அவர்கள் மத்தியில இருந்ததாக காணப்படுகிறது, கூறப்படுகிறது. இலங்கை மன்னர்கள் நகர நிர்மாணத்தின் போது அவற்றின் பாதுகாப்பு குறித்து கவனம் செலுத்திருக்கிறாங்களாம். அனுராதபுர நகரம் அப்படிங்கும் போது அனுராதபுர நகரம் வந்து நகர கட்டமைப்பு மற்றும் ஆரம்ப காலத்தோட்டத்தை மதில், வாயில், கதவு என்பவற்றின் முழுமையான பாதுகாப்பு அமைப்புடனும் விதத்தில் கட்டி எழுப்பப்பட்டுச்சு. இந்த அனுராதபுர நகர நிர்மாணம் செய்தவர் வந்து பண்டுகாபய மன்னன் அப்படின்னு எல்லை வகுத்தார் அப்படின்னு நிறைய விஷயங்கள் தர மாறல. நான் இதே மாதிரி ஒரு காணொலியில உங்களுக்கு நான் வழங்கியிருக்கிறேன். இந்த உள்நாட்டு வெளிநாட்டு பகைவர்களின் தொல்லைகளுக்கு முகம் கொடுக்கும் போது கோட்டைகளை நிர்மாணிக்கும் பாதுகாப்பு இடங்களில் காவலரன்களை அமைப்பதும் பாதுகாப்பு உபாயங்களாக காணப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயமும். இந்த அனுராதபுரம் அப்படிங்கும் போது வந்து மல்வத்து ஓயாவை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு ராசதானி கட்டமைப்பாகவும், தலைமன்னார் மற்றும் சலாவா தொட்ட அதாவது சிலாபம் மற்றும் மகாதீத்த போன்ற துறைமுகங்களையும், ஜம்புகோளப்பட்டினம் போன்ற துறைமுகங்களையும் அடிப்படையாக கொண்டு ஆரம்பிக்க ஒரு கட்டியெழுப்பப்பட்ட ஒரு சிறந்த ராஜதானி கட்டமைப்பாக நானே காண்கிறேன். மற்றும் இரண்டாவது விஷயம் அரச கொள்கையில சட்டத்தையும் சமாதானத்தையும் பேணல். அனுராதபுர யுகத்துல நாட்டில சிறந்த நீதித்துறை கட்டமைப்புகளை நடைமுறைப்படுத்தியதாக தெரிகிறதாம். மாணவ மன்ன அரச வம்சத்தின் ஆட்சியில இருந்த காலத்துக்குரிய சிறந்த சட்ட திட்டங்களை கூறும் கல்வெட்டுகள் காணப்பட்டிருக்காங்க. அதுதூரமான சட்ட தொகுதிகள் பத்தி பாடங்கள்லையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. காணி உரிமை குறித்த சட்டம், வர்த்தகம் சம்பந்தமான சட்டம், விவசாயம் மற்றும் வரி சம்பந்தமான சட்டங்கள், குற்றவியல் குறித்த சட்டங்கள் என பல சட்டங்கள் காணப்பட்டிருக்காம். கிறிஸ்துக்கு பின் 10ஆம் நூற்றாண்டிற்குரிய வேவல் கட்டிய கல்வெட்டு அக்காலத்துல நடைமுறையில் இருந்த சட்ட திட்டங்கள் பத்தி குறிப்பிடும் ஒரு முக்கிய ஆவணமாக சொல்லப்படுகிறது. 10 கிராம நிர்வாகம் அல்லது குற்ற வழக்குகளை தீர்க்க அதற்குறித்தான சட்டங்கள் பல அந்த கல்வெட்டில விவரிக்கப்பட்டிருக்காம். பல இடங்களில கல்வெட்டுகள் பல கண்டுபிடிக்கப்பட்டன. இலங்கையில பூராகவும் கல்வெட்டுகள் காணப்பட்டுச்சு. இலங்கையில அதிகளவான கல்வெட்டுகளை உருவாக்கிய மன்னனாக சொல்லப்பட்டவர் வந்து கீர்த்தி சிறி நிசங்கமல்ல மன்னன். மேலதிக விடயமாக உங்களுக்கு நான் இதை சொல்லலாம். இலங்கையில அந்த மாதிரியான ஒரு கல்வெட்டுகள்லாம் உருவாக்கி இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்தியாவில அதிகளவான கல்வெட்டுகளை கொண்ட மன்னனாக சொல்லப்படுகிறது அசோக சக்கரவர்த்தியாகவும் சொல்லப்படுது. இந்த சட்ட திட்டங்கள் வந்து பொதுமக்களால அறிந்து கொள்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அனுராதபுர யுகத்தின் பின்னரை பகுதியில வந்து மன்னர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் சிற்சில நபர்களும் நிறுவனங்களும் விசேட அதிகாரங்களையும் வரப்பிரசாதங்களையும் வழங்கியிருந்ததற்கான அந்தாணி தூண்களில் பொறிக்கப்பட்டதன் மூலம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தது. இதன்படி அந்தாணி தூண் எனப்படுவது அரச கொடுப்பனவு குறித்த கல்வெட்டு வகையாகவும் சொல்லப்படுகிறது. இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறோம் சமூக நலன்புரி நடவடிக்கையில ஒன்றான பொருளாதார மேம்பாட்டை உருவாக்குதல். நாட்டுல பொருளாதாரம் ஒரு கட்டாய முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லப்படுகிறது. இந்த பொருளாதார நடவடிக்கைகள்ல அடுத்து நம்ம பாக்கிறோம் வந்து கேட்டா அத்தியாவசியமான ஒரு விஷயமாக இந்த பொருளாதாரம் காணப்படுது. இதன் மூலமாக மக்களின் நல்வாழ்க்கையும் சுபீட்சமும் ஏற்படும். கட்டாயம் மாதம் மாதம் பண வரவு இருந்தா தான் என்ன செய்யலாம், செலவு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. தற்போது கொரோனா காலத்துல வந்து மிகவும் பொருளாதார சிக்கலுக்கு மத்தியில தான் மக்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அதே மாதிரி முற்காலத்துல கட்டாயம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். நிர்வாக நடவடிக்கைகளின் போது வரி விழிக்கும் பொழுதும் பெற சிரித்த படி செயற்பட வேண்டிய நிலை மன்னனுக்கு ஏற்பட்டிருக்கிறதாம். பெற சிரித்த என்பது வந்து முன்னர் வந்து மன்னர்களால கடைபிடித்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வரி கொள்கை அப்படின்னு சொல்றாங்க. பெற சிரித்த கடைபிடிக்க வேண்டியது எந்த அளவிற்கு முக்கியமானது அப்படிங்கிறது அனுராதபுர காலத்தின் பின்னரை கால பகுதியில சில மன்னர்கள் தாம் பெற சிரித்தவை மீறாமல் செயற்பட்டதாக கல்வெட்டுகள் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. அதாவது நமக்கு பிறகு வர சந்ததிகளால அதை அறிந்து கொள்ளக்கூடியதற்காக இந்த கல்வெட்டுகள் காணப்படுச்சு அப்படின்னு சொல்றாங்க. மானவர்ம அரச வம்சத்தின் ஆட்சி காலத்துல நாட்டில் சிறந்த அடிப்படை முகாமைத்துவ கொள்கை நிலவியதற்கான சான்றுகள் காணப்படுதாங்க. 4ஆம் ஐந்த மன்னன் கிறிஸ்துக்கு பின் 956 to 972 ஒவ்வொரு பாடத்தையும் கற்கும் போது மாணவர்களுக்கு நீங்க வந்து அந்த பாடத்துல காணப்படுற மன்னர்கள் பத்தியும் அவர்களுடைய ஆண்டுகள் புதியதான கலை சொற்களையும் நீங்க எழுதி அந்த கலை சொற்களுக்கான விளக்கங்களையும் எழுதி கொண்டீங்கன்னா இலகுவாக இருக்கும் உங்களுக்கு கற்றுக்கொள்வதற்கு அப்படிங்கறது மேலதிக தகவலாக நான் இதுல சொல்றேன். நிலவிய அடிப்படை முகாமைத்துவம் குறித்த மிக முக்கிய ஆவணமாக சொல்லப்படுதாம். மிகுந்தலை விகாரையில் உள்ளக நிர்வாகம் மற்றும் பௌத்த மதகுருமார் பின்பற்ற வேண்டிய பழக்க வழக்கங்கள் என்பன குறித்து அக்கல்வெட்டுல குறிப்பிடப்பட்டிருக்காம். கல்வெட்டில் குறிப்பிட்டுள்ளப்பட்டுள்ளபடி விகாரைக்கு நாள்தோறும் கிடைக்கும் வருமானம் ஆவணம் ஒன்றில் பௌத்த மதகுருமாரால் பதியப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயமும், அதே போல் விகாரையின் செயற்பாடுகளுக்காக நாள்தோறும் செலவாகும் செலவினை பஞ்சசிகா புத்தகத்தில், அதாவது கணக்கு புத்தகத்துக்கு வழங்கப்படுற பெயர் பஞ்சசிகா. உங்களுக்கு ஞாபகம் வராட்டி கணக்கு பாடம் புத்தகத்தை நீங்க பார்க்கும்போது பஞ்சசிகா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளும் போது இலகுவாக அதை கற்றுக்கொள்றதுக்கு இருக்கும். இது எந்த மன்னனுடைய காலத்துல அப்படின்னா 4ஆம் 5ஆம் மன்னனுடைய காலத்துல அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. பஞ்சசிகா அப்படிங்கிற புத்தகம் கணக்கு புத்தகத்துக்கு சொல்லியிருக்காங்க. எழுதி அதை குறிப்பிட்ட அதிகாரியின் கையொப்பத்தை பெற்று முத்திரையிடப்பட்ட பெட்டியில இடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாத கடைசியில மாதத்துல செலவு முழுவதும் வேறொரு கையேட்டிற்கு கொண்டு வந்து நீக்கி 12 மாதங்களின் இறுதியில் அந்த செலவினங்களை புத்தகத்தில் எழுதி பௌத்த மதகுருமார் முன்னிலையில் வாசித்து அனுமதியை பெற வேண்டும் அப்படிங்கிற விஷயமும் இதுல சொல்லப்படுது. அதாவது எல்லார் முன்னிலையும் வாசிக்கிறாங்க வரவு செலவு கணக்கு சொல்ற மாதிரி. அப்ப இந்த இதன்படி விகாரையின் வரவு செலவு குறித்து நாளாந்த மாதாந்த அறிக்கை தயாரித்து வருட இறுதியில வருடாந்த வரவு செலவு கணக்கு ஒன்று தயாரிக்கப்பட்டதாக அறிய முடியுது அப்படின்னு சொல்றாங்க. அனுராதபுர காலத்துல மன்னர்கள் சமூக நலன்புரி நடவடிக்கைகள் குறித்து விசேட கவனம் செலுத்திருக்காங்களாம். அது குறித்து சில உதாரணங்கள் கீழே தரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க பாட புத்தகத்தை கொண்டு நீங்க துணை கொண்டு இதை பார்க்கலாம். இதுல கீழே தரப்பட்டிருக்கிறதுல வந்து புத்ததாச மன்னண்ட சகல 10 கிராமங்களும் ஒவ்வொரு வைத்தியர் வீதம் நியமித்து மருத்துவம் செய்வித்தமை. அதாவது வந்து இந்த புத்ததாச மன்னன் அப்படிங்கிற மருத்துவ வைத்தியசாலைகளை நிர்மாணிப்பதில் ஆர்வமிக்க மன்னன் அப்படின்னு தரம் 10 சொல்லப்படுது. முதலாம் உபதிச மன்னன் பார்வை இழந்தவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் வைத்தியசாலைகளையும் தான சாலைகளையும் நிறுவியிருக்கிறாராம். முதலாம் உதய மன்னன் போல்னர்வையிலும் பதேவியாவிலும் வைத்தியசாலைகளை நிறுவி அவற்றை நடாத்தி செல்வதற்கு காணிக்கைகளை வழங்கியிருக்காங்களாம். ஐந்தாம் காசியப்ப மன்னன் தொற்று நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக அனுராதபுர நகரத்தில் வைத்தியசாலைகளை நிறுவியதாகவும், அதாவது அந்த நகர வைத்தியசாலைகளுக்கு வழங்கப்பட்ட உபசக்க ரோக நாச அப்படிங்கிற வைத்தியசாலைகளை நிறுவியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இது தொடர்பான நிறைய விடயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்ப உங்களுக்கு மூன்றாவது வினா வழங்குறோம். அனுராதபுர காலத்துல மன்னர்கள் மேற்கொண்ட சமூக நலன்புரி நடவடிக்கைகளை ஒழுங்கு முறையில் குறிப்பிடுக. இந்த வினாவுக்கான விடைகளை 7 7 58 50 537 என்னும் வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாகவும், 7 5 57 80 480 ஆகிய தொலைபேசி இலக்கத்தினூடாகவும் நீங்கள் தொடர்பு கொண்டோ அல்லது மேலதிக விளக்கங்கள் தேவைப்படினும் நீங்கள் தொடர்பு கொண்டு என்னுடன் பேசலாம். நிறைய மாணவர்கள் இது தொடர்பான விளக்கங்களையும் கேட்டுக்கொண்டிருக்காங்க. நிறைய மாணவர்களுக்கு இது தொடர்பான மேலதிக விடயங்களை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். உங்களுக்கு வந்து மிகவும் இலகுவாக இருக்கும் இவ்வாறான கற்றல் ஒரு செயற்பாட்டுக்கு இந்த அசாதாரண காலப்பகுதியில, இந்த COVID-19 காலப்பகுதியில உங்களையும் பாதுகாத்துக் கொள்வதும் உங்களுடைய குடும்பத்தினரையும் பாதுகாக்க வேண்டிய மிக பாரிய பொறுப்பு ஒன்று காணப்படுது. ஆகவே இதற்காக கற்றல் செயற்பாடுகளையும் தொடர்ந்து மேற்கொள்வதற்காக கட்டாயம் நீங்கள் எங்களுடைய தொடர்புகளை மேற்கொள்ள அப்படிங்கிறதோட அடுத்த தலைப்பான பௌத்த சாசனத்தின் அபிவிருத்தி போன்ற விடயங்களை பார்க்க போறோம். நான் சொன்ன ஏற்கனவே கிறிஸ்துக்கு முன் 3 தேவனிம்பிய தேச மன்னனுடைய காலத்துல மகிந்த தேரர் வருகையினோடாக இந்த பௌத்த சமயம் இலங்கையில அறிமுகம் செய்யப்பட்டுச்சு. பௌத்த மதம் இந்நாட்டிற்கு வந்த பின் அனைத்து அரசுகளும் புத்த சாசனத்தின் நன்மைக்காக பாடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்நாட்டு வரலாற்றுல ஒரு விசேட அம்சமாகவும் அதை நம்ம சொல்லலாம். பௌத்த மத குருமார்கள் மன்னனின் அறிவுரையாளர்களாக செயற்பட்டிருக்காங்க. அதாவது அரசு சபையில அவர்களுக்கான விசேடமான ஒரு இடம் ஒன்னு வழங்கப்பட்டிருக்கு. இதனூடாக சிறந்த தொடர்பும் காணப்பட்டிருக்கு. விகாரங்களை நிறுவுதல், அவற்றை நடாத்துவதற்கு தேவையான கிராமங்களை வழங்குதல், பிக்குகளின் கல்வி நடவடிக்கைகள், பிரிவினாக்களை உருவாக்குதல் உள்ளிட்ட புத்த சாசனத்தின் உயர்விற்காக மேற்கொள்ள வேண்டிய சகல நடவடிக்கைகளையும் மன்னர்கள் மேற்கொண்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. தேவநம்பிதீசனா இருக்கட்டும், மகிந்த தேரருக்கு மகாமேக நந்தவனத்தை தானமாக வழங்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்றது. இந்த மகாமேக நந்தவனம் வந்து மூடசிவனருடைய தந்தையால உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி நிறைய விடயங்கள் இந்த பௌத்த சமயத்தோட காணப்பட்டதாக காணப்படுது. நம்ம இதோட சேர்த்து இன்னொரு விடயத்தையும் பார்த்துக் கொள்ளலாம். வளைய அரசியல் போக்கும் வெளிநாட்டு கொள்கையும். இப்ப அனுராதபுர காலத்துல வந்து தென்னிந்தியாவுடன் வந்து அரசியல் நிலை வந்து தாக்கத்தை ஏற்படுத்துவதாக காணப்பட்டிருக்கு. தென்னிந்திய அரசியல் நிலையை குறித்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக காணப்படுது. இலங்கை மீது நேரடி தாக்கத்தை ஏற்படுத்திய தென்னிந்திய ராஜ்யங்கள் 3, அதாவது பாண்டிய ராஜ்யம் மற்றும் பல்லவ சோழ அரசு இதுல காணப்பட்டிருக்கு. பாண்டிய அரசு தலைநகராக காணப்பட்டது வந்து மதுரை அப்படின்னு பாத்திருக்கோம். கிறிஸ்துக்கு பின் 6 இறுதி காலம் முதல் பாண்டிய அரசு மிகவும் பலம் வாய்ந்ததாக காணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாண்டிய அரசின் தலைநகராக மதுரை விளங்கியிருக்கு அப்படிங்கறதும், பல்லவ அரசு அப்படிங்கும் போது தென்னிந்தியாவின் சோழ அரசு நிலப்பகுதிக்கு வடக்கே பல்லவ அரசு காணப்படுது. இதன் தலைநகரம் காஞ்சிபுரமாக காணப்பட்டிருக்கு. நீ ஷோட்டா முக்கியமான விடயங்களை பாயிண்ட்ஸ் போம்ல நீ எழுதி வச்சு கொள்ளலாம். முதல் முதலாக பாரிய பேரரசு ஒன்றை கட்டி எழுப்பியது பல்லர்கள் அப்படின்னு சொல்றாங்க. கிறிஸ்துக்கு பின் 7 நூற்றாண்டில் பல்லர்கள் பலம் பொருந்திய ஆட்சியை கட்டி எழுப்பியதோடு ஒன்பதாம் நூற்றாண்டு வரை பல்லர்களின் அதிகாரம் நிலை கொண்டிருக்காது. ரெண்டு நூற்றாண்டுகளாக அவங்களுடைய அதிகாரம் காணப்பட்டிருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. அதற்கு சோழ அரசு அப்படிங்கும் போது பாண்டிய அரசிற்கு வடக்கே தென்னிந்தியாவின் கிழக்கு கரையில் அமைஞ்சிருக்கு. தற்போதைய தஞ்சாவூர் நகர் தான் வந்து சோழர்களின் தலைநகராக காணப்பட்டிருக்கான். பாண்டிய அரசுக்கு எதிராக ஆக்கிரமிப்புகளை மேற்கொண்டவர்களாக இந்த சோழர்கள் சொல்லப்படுறாங்க. கிறிஸ்துவின் ஒன்பதாம் நூற்றாண்டிலிருந்து பத்தாம் நூற்றாண்டு வரைக்கும் சோழர்கள் மாபெரும் அரசை நிறுவியிருக்காங்க அப்படிங்கறதும், ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திரன் ஆகிய சோழ மன்னர்களால் அனுராதபுர ராஜ்யம் வீழ்ச்சி அடைந்தது பற்றியும் விடயங்களையும் நம்ம பார்த்திருக்கோம். தென்னிந்தியாவில் நிலவிய இந்த அரசியல் நிலைமைக்கு முகம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில இலங்கை மன்னர்கள் பாண்டியருக்கு எதிராக பல்லவர்களுடனும் சோழர்களுடனும் அதிகாரத்திற்கு எதிராக ஒன்றிணைந்து செயற்பட்டிருக்காங்க அப்படிங்கறதும், ராஷ்டிரகூடர் எனும் மற்றொரு இந்திய அரசு எழுச்சி அடையும் போது அந்நாட்டுடன் ஒற்றுமையாக செயற்பட்டதன் மூலம் இந்நாட்டு மன்னர்கள் ஆக்கிரமிப்புகளை தவிர்த்து கொண்டாங்க அப்படிங்கறதும், தந்திரோபாய நிதியில செயற்பட்டிருக்காங்க அப்படிங்கறதும், இராச்சியத்து தென்னிந்தியாவின் ஒவ்வொரு ராஜ்யத்துக்கும் இடையே நிலவிய பகைமையாலும் அதிகாரத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்ற முயற்சியின் காரணமாகவும் அனுராதபுர காலத்தின் பின்னரை பகுதியில் தென்னிந்திய ஆக்கிரமிப்புகள் இந்த நாட்டின் மீது ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதும், கிறிஸ்துவின் எட்டாம் நூற்றாண்டாகும் போது இந்து மகா சமுத்திரத்தில் வர்த்தக ஆதிக்கத்திலும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. மானவர்ம அரச வம்சத்தின் ஆட்சியில் கீழ் அனுராதபுர அரசு சுபீட்சம் நிறைந்ததாக இருந்த பொழுதிலும் ஐந்தாம் மகிந்தனின் ஆட்சி காலத்தில் கிறிஸ்துவின் 982 1017 வரைக்கும் ஐந்தாம் மன்னன் அனுராதபுர ராஜதானியின் இறுதி மன்னனாக சொல்லப்படுறவர், பலவீனமடைந்து உக்கிர மோதல்களின் காரணமாக பலவீனமடைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தென்னிந்திய படைகள் வந்து அனுராதபுர நகரத்தில் தங்கியிருந்த காலப்பகுதியில பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து படையினருக்கு சம்பளம் கொடுக்கவும் மன்னனால முடியவில்லை. அதனாலும் அதனால் தென்னிந்திய படையினர் அரச மாளிகையை சுற்றி வளைச்சிருக்கிறாங்க. ஐந்தாம் ஐந்த மன்னன் பாதுகாப்பு தேடி உருகுனை ராஜ்யத்தை தப்பி ஓடியதாகவும், இலங்கையில் காணப்பட்ட இந்த மோசமான அரசியல் சூழ்நிலையில் ராஜராஜன் எனும் சோழ பேரரசன் அனுராதபுரத்தை ஆக்கிரமிச்சிருக்கிறாரு, நாட்டை கைப்பற்றிய சோழர்கள் அனுராதபுரம் புலனர்வை உள்ளிட்ட ராசரட்டையின் பெரும்பகுதியை கைப்பற்றியிருக்கிறாங்க. இந்த அனுராதபுரத்தையும் புலனர்வையும் முதல் முதல்ல சோழர்கள் தான் புலனர்வையும் ராஜதானியாக தெரிவு செய்திருக்காங்க. மும்முடி சோழ மண்டலம் அப்படிங்கிற ஜனநாத மண்டலம் போன்ற பெயர்களாலேயும் இவர்கள் அழைச்சிருக்காங்க. இவ்வாறு 14 நூற்றாண்டு காலமாக சுபிச்சத்துக்கும் நன்மதிப்புக்கும் நாகரிகம் 1400 ஆண்டுகள் வந்து பழமை வாய்ந்த அனுராதபுர ராஜதானி வீழ்ச்சி அடைந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இதை வந்து கட்டி எழுப்பிய மன்னனாக சொல்லப்படுற வந்து மகா விஜயபாகு மன்னன். இந்த மகா விஜயபாகு மன்னன் பற்றிய தகவல்களை அடுத்த காணொளியில அடுத்த நிகழ்வில் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது சுப்பிரமணியம் தர்மசீலன், அப்புத்தலை தமிழ் மத்திய கல்லூரியில் இருந்து கல்லூரியின் ஆசிரியராவேன். நன்றி, வணக்கம்.